நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பண்டிகை காலத்தில் உண்டு மகிழக்கூடிய மைசூர் பாகு செய்முறையை விளக்குகிறார் பிரபல சமையல் கலை, அழகு கலை மற்றும் கேக் வடிவமைப்பு நிபுணர் சாந்தா ஜெயராஜ் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
இந்த நிகழ்ச்சியில் இன்று என்ன செய்முறை?
புத்தாண்டு பிறந்திருக்கின்றது, பொங்கல் காலம். இந்த நேரத்தில் முதலில் நாங்கள் ஒரு இனிப்பு வகையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் முழு வருடமும் இனிப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை, எல்லோருடைய ஆசையும் கூட. ஸோ இன்றைக்கு வந்து ஒரு இனிப்பு வகை. இது எந்த ஒரு பண்டிகைக்கும் செய்யலாம். இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இனிப்பு வகை தான். ஆனாலும் கூட இந்த இனிப்பு வகையில் பதம் என்பது மிக மிக முக்கியம். பதம் கொஞ்சம் தவறினாலும் இந்த இனிப்பு சரியாக வராது. மைசூர் பாகு இது எல்லோருக்கும் தெரியும், கடைகளிலும் கிடைக்கக்கூடியது. என்றாலும் கூட நாமே செய்தோம் என்ற ஒரு மன திருப்தி நமக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் செய்தால் இதற்கு செலவு மிக மிக குறைவு என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.
சரி, செய்முறையை பார்ப்போம். முதலில் தேவையான பொருட்கள்:
நன்கு சலித்த கடலை மாவு, அதாவது அதில் கட்டிகள் இருக்கக்கூடாது, 250 கிராம். பட்டர் அல்லது நெய் 500 கிராம். வெள்ளை சர்க்கரை, அதாவது சீனி, 250 கிராம். உப்பு 1 சிட்டிகை. இந்த 3-4 பொருட்கள் மட்டும் தான் உங்களுக்கு மைசூர் பாகு செய்வதற்கு தேவையானது. இதில் நெய் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் சேர்ப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது கடலை மாவு 250 கிராம், சர்க்கரை 250, ஆனால் நெய் அல்லது பட்டர் 500 கிராம். மைசூர் பாகு ஊற்றுவதற்கு ஒரு அளவான ட்ரே, அதாவது ஒரு கேக் ட்ரே நீங்கள் எடுத்துக்கொண்டால், சதுரமோ நிழல் சதுரமான ஒரு கேக் ட்ரேயை எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு வசதியாக இருக்கும், அந்த துண்டு போடுவதற்கு வசதியாக இருக்கும். அந்த ட்ரேயில் ஆரம்பத்திலேயே நீங்கள் உள்ளே நெய் அல்லது பட்டர் தடவி அதை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மைசூர் பாகு செய்யும் போது பக்கம் பக்கமாக, அதாவது உங்கள் அடுப்பில் 2 பர்னர்ஸ், அதில் ஒரு பர்னரில் நெய் இருக்க வேண்டும், இன்னொரு பேனரில் நீங்கள் சர்க்கரை பாகை செய்ய போகிறீர்கள்.
குறித்து வைத்துக் கொண்டால் நல்லது இல்லையா? நீங்கள் செய்முறையை சொல்லுங்க.
இது வந்து நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போது செய்முறையை சொல்லுங்கள்.
பக்கம் பக்கமாக இருக்கின்ற 2 அடுப்புகளில் அடி கனத்த வாணலிகள் 2 வைத்து, ஒன்றில் சர்க்கரையை போட்டு சர்க்கரை மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அடுப்பை ஏற்ற வேண்டும். அதாவது அந்த சர்க்கரை மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினால் போதுமானது, அதுக்கு மேல் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரை கரையும் வரை சீனி கரைசலை கிளறி விட்ட வண்ணமே இருக்க வேண்டும். இரண்டாவது, அதாவது இன்னொரு வாணலி இன்னொரு அடுப்பில் இருக்கின்றது, அந்த வாணலியில் பட்டர் அல்லது நெய்யை சிறு தீயில் சூடேற்றிய வண்ணம் இருக்க வேண்டும். நெய் மிக விரைவாக கருகிவிடக்கூடியது, நெய் அல்லது பட்டர் கருகிவிடக்கூடியது. எனவே நீங்கள் அடுப்பை அளவோடு வைத்திருக்க வேண்டும். நெய் கருகிவிடாமல் இருக்க அடிக்கடி கிளறிய வண்ணமும் இருக்க வேண்டும். சர்க்கரை முழுமையாக கரைந்தவுடன் வடிகட்டி எடுத்து அதே வாணலியில் மீண்டும் அதை ஊற்றி அடுப்பில் வைத்து சூடேற்றி சர்க்கரையை இப்போது நீங்கள் கொதிக்க விட வேண்டும். முதலில் நாம் சாதாரணமாக சூடேற்றினோம், இப்போது சர்க்கரையை நாங்கள் கொதிக்க விடுகிறோம். ஏனென்றால் அந்த சர்க்கரை சரியான அளவு பாகுபதத்துக்கு அது வர வேண்டும். சர்க்கரை பாகு நன்கு கொதிக்க ஆரம்பித்தவுடன் கடலை மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டும். அதாவது ஒரு கையினால் கிளறி கொண்டே மற்ற கையினால் கடலை மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட வேண்டும். அப்படி போடும் போது கட்டிகள் அதில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கட்டி வந்து நீங்கள் கரைத்து கொண்டே இருக்கும் போது, அதாவது கைவிடாமல் கிளறி கொண்டே இருக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாம் தானாகவே கரைந்து விடும். அடுத்ததாக மைசூர் பாகு செய்யும் போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், உங்கள் 2 கைகளும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கையினால் கடலை மாவு சீனிப்பாகை கிளறிக்கொண்டே மறு கையினால் மற்ற அடுப்பில் இருக்கின்ற நெய்யை ஒரு பெரிய குழிக்கரண்டியினால் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்ற வேண்டும். அதாவது வலது கையினால் நீங்கள் மாவை கிளறிக்கொண்டே இருக்கும் போது, மாவும் சீனி கலவையை கிளறி கொண்டிருக்கும் போது இடது கையினால் குழிக்கரண்டியினால் ஒவ்வொரு கரண்டியாக அந்த நெய்யை எடுத்து ஊற்ற வேண்டும். ஒவ்வொரு கரண்டியும் ஊற்றிய பின்னர் மாவு கலவை வெந்து கொஞ்சம் கெட்டியாகி கொண்டு வருவது தெரியும். அதாவது நெய்யை ஊற்ற ஊற்ற அந்த மாவு வந்து அப்படியே வெந்து கொஞ்சம் கெட்டியாகி கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். இடைவிடாது அடிபிடிக்காதபடி பார்த்து கொண்டு கிளறிய வண்ணமே இருக்க வேண்டும். வானலியின் பக்கங்களில் குமிழிகள் போல உருவாகுவதை நீங்கள் இப்போது காணலாம். அதாவது அந்த கலவை எல்லா நெய்யும் ஊற்றி முடித்த பிறகு அந்த கலவையை நீங்கள் கிண்டி கொண்டிருக்கும் போது அதன் ஓரங்களில் குமிழிகள் போல ஏற்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அப்பொழுதும் நீங்கள் இடைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கிளறிக்கொண்டே இருக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த கலவை நன்றாக கொதித்து பொங்கி மேலே எழுந்து வரும். அப்படி பொங்கி மேலே எழுந்து வருகின்ற அந்த கலவை ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த வானலியை விட்டு கலருகின்ற அளவுக்கு வரும். இதுதான் சரியான பதம். இதற்கு மேல் நீங்கள் விட்டீர்கள் என்றால் அது எடுத்து ஊத்திய பின்னர் அந்த மைசூர் பாகை நீங்கள் துண்டு போடுவது வந்து கடினமாக இருக்கும். ஏனென்றால் அது பொறு பொறு என்று உதிர்ந்துவிடும். எனவே அந்த சரியான பதம் அந்த குமிழிகள் போல் வந்து நன்றாக கொதித்து அந்த மேலெழும்பி வருகின்ற அந்த பதத்துக்கு நீங்கள் வந்தவுடன் மைசூர் பாகு கலவையை எடுத்து தயாராக வைத்திருக்கின்ற அந்த கேக் ட்ரேயில் நீங்கள் அப்படியே கொட்டிவிட வேண்டும். அது கொட்டிய உடனேயே அது தானாகவே அது சமமாக வந்துவிடும். இதன் பிறகு கொஞ்சம் அதை ஆறவிட வேண்டும். கொஞ்சம் ஆறவிட்ட பிறகுதான் உங்களுக்கு விருப்பமான, அநேகமாக மைசூர் பாகு நீள் சதுர வடிவத்தில் தான் வெட்டுவது வழக்கம். அது அப்படி இருந்தால் தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அது சரியான பதத்துக்கு வந்திருக்கிறது என்று எப்படி நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்றால் அந்த மைசூர் பாகிலேயே இரண்டு மூன்று நிறங்களை நீங்கள் காணலாம். அது மட்டுமல்ல, அதில் தேன் கூட்டில் இருப்பது போன்ற துளைகள் அந்த மைசூர் பாகில் ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால்தான் அது வந்து சரியான ஒரு பதத்தில் நீங்கள் தயார் செய்திருக்கின்றீர்கள் என்றது அர்த்தம். இன்னொன்று என்ன என்றால், கவனிக்க வேண்டியது கடலை மாவை வறுக்காமலேயே நீங்கள் உபயோகிக்கலாம். சிலர் வறுத்து உபயோகிக்க வேண்டும் என்று சொல்வார்கள், அதற்கான அவசியம் இல்லை. அளவுக்கு அதிகமாக கொதித்து கலவை கெட்டியாகிவிட்டால் துண்டு போடுவது கடினமாக இருக்கும் என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனவே அதையும் நீங்கள் இங்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த மைசூர் பாகு நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்க்க வேண்டும். இது வந்து அதிக நேரம் எடுக்காது. ஒரு 10-15 நிமிடத்துக்குள் நீங்கள் செய்து அதை ட்ரேயில் கொட்டி துண்டு போடுவதற்கும் உங்களுக்கு அந்த 15 நிமிடத்துக்குள் நீங்கள் செய்து முடித்து விடலாம்.
மிக்க நன்றி சுவையான மைசூர் பாகு செய்முறைக்கு. வணக்கம்.
நன்றி ரேணுகா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.